நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பலதரப்பட்ட வித்தியாசமான நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், தொழில் முனைவோருக்கான நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இரண்டு மாணவர்கள், ஒருத்தர் வந்து பிஹெச்டி ஸ்காலர், ரிசர்ச் ஸ்காலர், அவர் பெரியார் யூனிவர்சிட்டியில் கம்யூனிட்டி ரேடியோ பற்றியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பேர் ஸ்ரீதர்ராஜ். இன்னொருத்தர் ஆனந்த் பிரபு, அவர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கிறாரு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நம்மளோட ஸ்டுடியோஸ்க்கு வந்தாங்க. அவங்க செம்கா அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி அவார்டுக்காக அவங்க வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது விஷயமாக நம்ம தொடர்பு கொண்ட போது என்ன சொன்னாங்க, என்ன கருத்துக்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்ரீதர்ராஜ்.
வணக்கம் மேடம். இப்போது என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோ. இந்த கம்யூனிட்டி ரேடியோ, இந்த சமுதாய வானொலி ஏன் நம்ம இந்தியாவுக்கு வந்து தேவைங்கிற மாதிரி அவங்க வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சமுதாய வானொலிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் கிராஸ் ரூட் லெவலும்பாங்க. கிராஸ் ரூட் லெவல்னால் அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திட வேண்டிய விஷயத்துக்காக இந்த கம்யூனிட்டி ரேடியோ தொடங்கப்பட்டது. இது தொடங்கின ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2004. ஃபஸ்ட்டாக வந்த எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரேடியோ எஃப்எம் அண்ணா யூனிவர்சிட்டியில் February 1 அன்னைக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 kilometers தான் இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேடியோ வந்து இதோட தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ். அது வந்து ஒரு பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஃப்ரம் த பீப்புளுங்கிற மாதிரி. ஸோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னா மக்கள் எளிதாக வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பேசிட்டு போக முடியாது. அவங்களோட கருத்துக்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே வந்து ஒரு வெளிப்படையாக வந்து சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சமுதாய வானொலியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கருத்துக்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவர்களோட பகிர்ந்துக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களே உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு வந்து மற்றவங்களுக்கூட கருத்தை பரிமாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு இதில் என்னென்னா அந்த சமுதாயத்துக்குன்னே ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, அவங்களுக்கு ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ இல்லை ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் சமுதாயத்திலாம் நடக்குது, இந்த மாதிரி மக்களெல்லாம் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் கூட பேசலாம். ஸோ இது வேற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மூலியமாகலாம் போய் நம்ம வந்து நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் அந்த சமுதாய வானொலியில் இதெல்லாமே பார்க்கல. இது எல்லாமே ஒரு அடித்தட்டு மக்களை ஒரு மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ரேடியோ தான் அந்த சமுதாய வானொலி.
ஸ்ரீதர்ராஜ், நீங்கள் சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி இங்கே கோயம்புத்தூர் இங்கே வந்து, ஏன்னா சேலத்திலே பார்த்தீங்கன்னா நாமக்கல் அந்த மாவட்டங்கள்லேயே நிறைய சமுதாய வானொலி நிலையங்கள் இருக்குது, எதுக்காக கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தீங்க?
நீங்கள் கேட்டது கரெக்டாக தான் மேம் இருக்குது. இதில் என்னென்னா என் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் படித்தது எல்லாமே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் நான் படித்தேன். இங்கே படித்தனால என்னென்னா எனக்கு வந்து ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு 3 கம்யூனிட்டி ரேடியோ இருக்குங்கிறனால அந்த 3 கம்யூனிட்டி ரேடியோவையும் நான் வந்து ஷூட் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலான்ட்டு நான் முடிவு பண்ணேன். என் ரிசர்ச் சூப்பர்வைசர்கிட்டையும் கேட்டேன், அவர் வந்துட்டு ஓகே கோ ஹெட்னாரு. ஸோ அதனால் நான் இந்த கோயம்புத்தூரை நான் தேர்ந்தெடுத்தேன் மேம்.
சரி ஸ்ரீதர், அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ரேடியோ தாக்கம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. 1960கள் 1970களில் பார்த்தீங்கன்னா ஏஎம் மோடு அதுதான் இருந்துச்சு. 2000 அந்த வருஷத்துலேருந்து தான் எஃப்எம்ஏ வர ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேருந்து ரேடியோவிலேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் இது இருந்துகிட்டு இருக்குது. ரேடியோ கேட்டுகிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரேடியோ கேட்கல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. காரில் போகும்போதாகட்டும், ஜாகிங் போகும்போதாகட்டும், வாக்கிங் போகும்போதாகட்டும் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிகிட்டு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த கம்யூனிட்டி ரேடியோ பற்றி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
கம்யூனிட்டி ரேடியோ தான் என்னோடய ரிசர்ச் டாப்பிக்கு. நான் அதில் தான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரு ரேடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் மீடியம். அதர் தென் நியூஸ் பேப்பர், அதர் தென் டெலிவிஷன், அதர் தென் ஃபிலிம், இன்டர்நெட், வந்து ரேடியோ வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியம். இது ஏன் பவர்ஃபுல் மீடியம்னு சொல்கிறோன்னா இது ஒரு பழமை வாய்ந்த மீடியமும் கூட. இப்போது நியூஸ் பேப்பர்னால் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க மட்டும்தான் நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். அதே மாதிரி டிவி பார்க்குறோன்னா வைங்களேன், அதுக்குன்னு நாம் ஒரு டைம் ஒதுக்கணும். அந்த டைமை ஒதுக்கி தான் நாம் வந்து அந்த டிவியவே பார்க்கணும். இன்டர்நெட்டுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நாம் என்ன வேலை செஞ்சுட்ருக்கோமோ அதை கண்டினியூ பண்ணிகிட்டே அந்த ரேடியோவை கேட்டுட்டு இருக்கலாம். இட்ஸ் அன் ஆடியோ மீடியம். ஸோ ஆடியோ மீடியம் ஆஸ் அ பவர்ஃபுல் மீடியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியோ கேட்டுட்டு நம்ம பல வேலைகள் செய்யலாம், பல இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, டிவியில் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ஜாஸ்தியாகும். இந்த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டைம் ஜாஸ்தியாகும். ஏன்னா கேமரா ஃபியரும்பாங்க நிறைய பேர்த்துக்கு, அவங்கனால வந்து தைரியமாக வந்து முன்னாடி உட்காந்து பேச முடியாது. ஸோ ஆனால் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நம்ம கேஷுவலாக பேசுகிறத கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஷுவலாக நம்ம நிறைய விவாதம் நிறைய பேசிகிட்டு இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கேஷுவலாக வந்து பேசுகிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
கரெக்டாக சொன்னீங்க. நியூஸ் பேப்பர் அப்படின்னா படித்தவங்க மட்டும்தான் அதை வாசிக்க முடியும். இப்போ டிவினா டைமை ஸ்பெண்ட் பண்ணி உட்காரணும், வேற ரேடியோ நம்ம வேலையை பார்த்துட்டே கேட்கலாம். நல்லா சொன்னீங்க. சரி, அடுத்து ஆனந்த் பிரபு, நீங்கள் வந்து பிஎஸ்ஜியில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறீங்க, சொல்லுங்களேன் என்னன்ட்டு.
எலக்ட்ரானிக் மீடியாங்கிறது வந்து எல்லா எலக்ட்ரானிக் மீடியா, அதாவது டெலிவிஷன், ரேடியோ, பிரிண்ட் மீடியா, இது எல்லாத்தை பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம படிக்கிறது தான் அந்த எலக்ட்ரானிக் மீடியா கோர்ஸு. இதில் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிலிம்னா டெலிவிஷன்னா அது ஒரு தனி ஒரு மீடியா. அதே மாதிரி இப்போ ஃபிலிம்மு இதில் எல்லாமே தனித்தனி பார்ட் நிறையா இருக்குது. இப்போ சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, இது எல்லாமே இதில் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக வந்து இந்த கோர்ஸில் படிப்போம். இதில் நான் வந்து சினிமோட்டோகிராஃபிங்கிறத வந்து நான் மெயினாக படிச்சுட்ருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து என்னோடய பர்பஸ் வந்து நான் வந்து சினிமோட்டோகிராஃபர் அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் இருக்கிறேன். நிறையா விஷுவலில் வந்து நான் நிறையா கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ கம்யூனிட்டி ரேடியோங்கிறது வந்து பாமர மக்களுக்கும் போய் சென்றடையுது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம வாய்ஸில் வந்து நம்ம சொல்கிறத விட நான் வந்து விஷுவலில் நிறையா காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த டாக்குமெண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறையா அடித்தட்டு மக்கள்லேருந்து இந்த கம்யூனிட்டி ரேடியோ வந்து ரொம்ப சென்றடையுது அப்படிங்கிறதுக்காக நிறையா வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம்.
சினிமாட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இது இருக்குது, ஆட் இது இருக்குது, ஆர்ட் ஃபில்ம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா ஒளிப்பதிவு?
ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஆர்ட் இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் மேம். ஆர்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு ஃபிலிம் மேம். கமர்ஷியலுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ் பண்ண படம். இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஏன்னா கேமராங்கிறது வந்து மேம் அழகாக இல்லாததையும் அழகாக காமிக்கிறது தான் மேம் கேமராவோட பெரிய டெக்னிக். ஸோ கமர்ஷியல் ஃபிலிம்களை வந்து ரொம்ப மெருகேற்றுவாங்க மேம். சாதாரணமாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க, அதை வந்து பார்க்க முடியாத ஆங்கிள்லாம் கேமராலேருந்து ஷூட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமே எடுத்துக்கலாம் மேம். ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஹீரோ இன்ட்ரோ உள்ளே வந்தார்னா அவரை காமிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கேமரா ஆங்கிளே இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக லோ ஆங்கிளு, டாப் ஆங்கிளு, சைட் ஆங்கிளு, இப்படி ஏகப்பட்ட ஆங்கிளில் வந்து அவரை பிரம்மாண்டமாக காமிப்போம். இதே ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி காமிக்க முடியாது. ஏன்னா ஆர்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து யதார்த்தத்தை பிரதிபலிக்கணும். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வர்றாருன்னா இங்கேருந்து பார்க்குறவரும் அவரை எப்படி பார்ப்பார்? ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் மேம் அதில் செட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மேம், அதாவது சினிமோட்டோகிராஃபிங்கிறது வந்து மேம் ஆர்ட் ஃபிலிமுக்கும் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் ஆகும் மேம். அது நம்மளோட டெக்னிக்கல் இதை பொறுத்து மேம் அது டிஃபர் ஆகும்.
இப்போ நீங்கள் படிக்கும்போதே வெளியே ப்ராஜெக்ட் ஷூட்டுக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான ஒரு இது மறக்க முடியாது, சில இது தத்ரூபமாக பண்ணியிருப்பீங்க, பொதுமக்கள் வந்து அதை ஏமாந்துருப்பாங்க, சினிமாக்குன்னு எடுத்தது தெரியாது, ப்ராஜெக்ட்ன்னு எடுத்தது தெரியாது இல்லையா, அந்த மாதிரி எதையாவது ஒரு சுவையான அனுபவங்கள் இருக்குதா?
இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கணும்னா நிறையா ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து நிறையா வரவேற்பு இருக்கு மேம். இப்போ வர பல தமிழ் படங்கள் எல்லாமே மேம் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமை மையப்படுத்தி தான் மேம் எடுக்கிறாங்க. மொதல் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது இப்போ ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகுது மேம். ஷார்ட் ஃபிலிம்லையும் நம்ம நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணலாம் மேம். பட் ஆனால் நம்ம எந்த வித மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் மேம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. நிறையா ஃபிலிம் நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் மேம். இப்போ நாளைய இயக்குனருக்கு வந்து நாங்கள் நிறையா இங்கேருந்து நாங்கள் வந்து நிறையா ஃபிலிம் பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஃபிலிம் ஒரு ஃபிலிமில் வந்து நாளைய இயக்குனருக்கு வந்து செலக்ட் ஆகிருக்குது மேம். இதுதான் மேம் எங்களுக்கு கிடச்ச வந்து ஒரு எக்ஸ்போசர் மாதிரி மேம். நாங்கள் இங்கே இந்த மாதிரி நாளைய இயக்குனர் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் இங்கேருந்து பண்ணி கொடுத்து ஈஸியாக வந்து நாங்கள் சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது.
ஆக சினிமா துறையில் ஒரு பெரிய ஒளிப்பதிவாளராக வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவு இல்லையா?
கண்டிப்பாக மேம்.
கனவு நிறைவேற வாழ்த்துக்கள்.
தேங்க்ஸ் மேம்.
சரி ஸ்ரீதர்ராஜ், சரி இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட வேலை எவ்வளோ தூரம் இருந்துகிட்ருக்குது, இதுக்காக நீங்கள் யாரெல்லாம் சந்திச்சிங்கன்னு சொல்ல முடியுமா?
இந்த டாக்குமெண்ட்ரி மொத்தம் கோயம்புத்தூரில் வந்து மூணு கம்யூனிட்டி ரேடியோ இருக்குங்கிறனால மூணு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் முடிச்சாச்சு. ஒன்று வந்து பிஎஸ்சி ரேடியோ முடிச்சாச்சு, இன்னொன்று வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் இருக்கிற பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்னம் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். ஸோ ஒரு 70% வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அண்டு டப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே இன்னும் முடிச்சா தான் டோட்டலாக சப்மிட் பண்ணிடுவோம்.
இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இதுக்காக வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஆனந்த் பிரபுவும், இந்த டாக்குமெண்ட்ரி இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டீம் ஒர்க்காக தான் இருக்கும் இல்லைங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் தான். இது என்னோட டீம், அந்த டீமை வச்சு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா ஒரு படம்னாலே கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து ஒரு டைரக்டராக தான் இருப்பார். ஸோ அவருக்கு கூட கேமராமேன், எடிட்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச டீம் தான் ஆனந்த் பிரபு, என்னோட எடிட்டரு, என்னோட நரேஷன் ஆர்டிஸ்ட், என்னோட சவுண்ட் இன்ஜினியர். ஸோ எல்லாருமே என் டீமில் இருக்காங்க. இங்கே இவங்கள வச்சு நான் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
சரி, இந்த டாக்குமெண்ட்ரி மூலமா சமுதாய வானொலி நிலையங்கள் பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?
கண்டிப்பா சமுதாய வானொலிங்கிறது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும். அப்படி டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைன்னாலும் கூட எல்லா பஞ்சாயத்துல இருந்துச்சுன்னா அவங்களேன் கண்டிப்பா இந்தியா வந்து 2025 ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக தான் இருக்கணும். ஏன்னா அடித்தட்டு மக்கள் டெவலப் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாவே அது வந்து டெவலப்டு தான். ஏன்னா மற்ற பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே வேலைக்கு போறவங்களும் ஓரளவுக்கு டெவலப்டு அண்ட் கல்ச்சர்டு. ஆனால் இந்த அடித்தட்டு மக்கள் வந்து டெவலப் ஆயிட்டாங்கன்னா இந்தியா வில் பி அ டெவலப்டு நேஷன் அட் 2025.
உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன?
ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்டாக என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஃபிலிம் எடிட்டிங் தான். ஏன்னா ஃபிலிம் எடிட்டிங்கில் இருந்தனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். ஸோ இந்த PhD முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஸராக தான் ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிட்டு சைட் பை சைட் மீடியாவையும் பார்த்துக்குவேன். இதில் கரெக்டாக சொல்லணும்னா மீடியா இல்லாமல் நான் இல்லை.
உங்களுடைய இரண்டு கனவுகளும் நனவாக வாழ்த்துகிறோம். அதாவது ஒன்று ப்ரொஃபஸர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க, இன்னொன்று மீடியா சைட்லேயும் வரணும்னு விருப்பப்படுறீங்க. இரண்டும் நிறைவேற நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வணக்கம்.
நன்றி, நன்றி, நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஸ்ரீதர் ராஜ், ஆனந்த் பிரபு ஆகியோர். இது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கும் செம்கா நடத்தக்கூடிய டாக்குமெண்ட்ரியில் முதல் பரிசு வாங்க நிலையத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். வணக்கம்.